أعوذ بالله من الشيطان الرجيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. புதிய எமது ஊரிலே புதிதாக காலியாக நியமனம் பெற்று கௌரவிக்கப்படுகின்ற இவ்விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற மதிப்புக்குரிய சகோதரர் அல்ஹாஃபில் சொல்லவான் மதனி அவர்களே, இந்த ஜம்மியத்துல் உலமாவின் தலைவர் அவர்களே, சம்மேளனத்தின் உப தலைவர் அவர்களே, மார்க்க அறிஞர்களே, ஊர் பிரமுகர்களே, புத்திஜீவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். முதலில் மார்க்க அறிஞர்கள் நிரம்பியுள்ள சமூகத்தின் பிரமுகர்கள் நிரம்பியுள்ள புத்திஜீவிகள் நிரம்பியுள்ள இந்த அமர்விலே என்னை காலி காவியார் சட்டம் சம்பந்தமாக சில நடைமுறை பிரச்சனைகளையும் காவி நீதிபதிகள் எதிர்நோக்குகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கிய அல்லாஹ்வுக்கு முதலில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இரண்டாவதாக, இந்த நிகழ்வு உண்மையில் இரண்டு விடயங்களில் முக்கியம் பெறுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். முதலாவதாக, அல்லாஹ்வுத்தாலாவினால் விதிக்கப்பட்ட ஷரியா சட்டங்களில் ஒரு பகுதியை இங்கு நாங்கள் நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாக பேசுகின்ற கலந்துரையாடுகின்ற ஒரு அமர்வு அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகவும் பெருமதியான ஒரு அமர்வாக இருக்கின்றது. இரண்டாவதாக, இந்த ஷரியாவின் ஒரு பகுதியை நடைமுறைப்படுத்துவதற்கு பொருத்தமான ஒரு உலமாவை தெரிவு செய்யப்பட்டிருப்பது இரண்டாவது அம்சமாக முக்கியம் பெறுகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் இஸ்லாமிய சட்டங்கள் மிகவும் விரிவானவை, தெளிவானவை, ஆழமான கருத்துக்களை உட்பொழிந்தவை என்பதை மேற்கத்திய சட்டங்களை வாசிக்கின்ற பொழுதோ அதை முக்காரணா அதை ஒப்பிடுகின்ற பொழுதோ எங்களுக்கு தெளிவாகின்றது. நாங்கள் இன்று மேற்கத்திய சட்டங்களைத்தான் மிக உன்னதமான சட்டங்கள் என்று குறிப்பிடுகின்றோம். தஞ்சீதுல் கர் மேற்குலகத்தை பற்றி நாங்கள் மிகவும் பெருமையாக பேசிக் கொள்கின்றோம். மேற்குலக சட்டங்கள் எம்மை ஆளுகின்ற சட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் மனித சர்வதேச மனித உரிமைகள் சாசனத்தின் பிரகாரத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கு முதலாவதாக இந்த முன்னுரையிலே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள், அதாவது ரிலிஜியஸ் ஸ்கிரிப்ட் எம்போடிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவர்னிங் த கண்டக்ட் ஆஃப் சொசைட்டி இஸ் த பவுண்டேஷன் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ். அதாவது மத நூல்களில் உட்பொதிந்துள்ள மனித நடத்தையை ஆளுகின்ற விதிகளும் அதனுடைய நடத்தைகள் சார்ந்த விடயங்களுமே மனித உரிமையின் அடிப்படை ஆகும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மனித உரிமையை பேசுகின்ற பொழுது அது மத நூல்களில் வந்திருக்கின்ற விடயங்களைத்தான் அடிப்படையாக கொண்டுள்ளது என்ற உண்மையை சர்வதேச மனித உரிமைகளின் பிரகடனம் த ரிலிஜியஸ் மதங்களில் பொதிந்துள்ள விதிகளும் அதன் சம்பந்தப்பட்ட ரெகுலேஷன் அதனோடு தொடர்புபட்ட ஆளுமை செலுத்துகின்ற விடயங்களுமே மனித உரிமைகளை பேசுகின்ற விடயத்துக்கு அடிப்படை பவுண்டேஷன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது எந்த அளவுக்கு இஸ்லாமிய கருத்துக்களோடு ஒத்துப்போகின்றது என்ற உண்மையை நாம் கொள்ள முடியும். ஏன்னா மனித உரிமைகளை பேசுகின்ற முதலாவது ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதை நான் காண்கின்றோம். உண்மையில் இந்த நிகழ்விலே முதலாவதாக காவி நீதிமன்ற விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மாற்று உரிமைகளை பற்றி ஒரு முன்னோ ஒரு அறிமுகம் ஒன்று செய்து வைக்க வேண்டிய தேவை ஒன்றிருக்கின்றது. இன்று நாங்கள் முஸ்லிம்களுடைய மாற்று விவகாரங்களை அல்லது விவாகரத்து விடயங்களை பேசுகின்ற ஒரு சட்ட நூலாக முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட 1951 13 இலக்க சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை பற்றி பேசுகின்றோம். உண்மையில் முஸ்லிம்களுக்கு என்று உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் ஆரம்பத்திலே டச்சு காலத்திலே தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. இலங்கையை ஆக்கிரமித்து ஆண்டு ஆண்ட டச்சுக்காரர்கள் தான் முதலில் முஸ்லிம்களுக்கான ஒரு தனியார் சட்டத்தை உருவாக்கினார்கள். அவர்கள் அந்த சட்டத்துக்கு முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓர்டினன்ஸ் என்று பெயரிட்டார்கள். 1929 17 இலக்க சட்டத்தின் மூலம் முதலாவதாக டச்சுக்காரர்கள் முஸ்லிம்களுக்கு என்ன தனியான தனியான சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் ஏற்று அங்கீகரித்தார்கள். பின்னர் முஸ்லிம்களுடைய சட்டம் வியாபித்து முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் இன்னும் திருமணம் சம்பந்தமான முஸ்லிம்களுடைய ஆதன சம்பந்தமான விடயங்கள் அதிகமாக ஆற்றுப்படுத்தப்பட்ட பொழுது முஸ்லிம்களுடைய அந்த முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் என்ற முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் சில திருத்தங்களை ஏற்பட வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதன் பிறகுதான் தற்போது நடைமுறையில் இருக்கின்ற முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் முஸ்லிம்களுக்கான முஸ்லிம் விவாகரத்து சட்டம் 1951 13 இலக்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. உண்மையில் முஸ்லிம்களுக்கு என்று உருவாக்கப்பட்ட இந்த சட்டங்களுடைய வியாபித்த தன்மையை அதனுடைய நடைமுறை வீச்சினை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு நாங்கள் முடியாதிருக்கின்றோம். இவ்வளவு ஒரு சிறுபான்மையாக வாழ்கின்ற இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மிக பிரதானமான சட்டங்களை நாங்கள் அலசி ஆராய்கின்ற பொழுது மிக பெரும்பான்மையோருக்கு கூட இல்லாத சில முக்கியமான விடயங்கள் முஸ்லிம்களுடைய சட்டங்கள் முஸ்லிம்களுடைய சரியாவை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கத்தினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே நாங்கள் முஸ்லிம்களுடைய சட்டத்தை இரண்டு சட்டங்களாக பிரிக்கின்றோம். முதலாவதாக ஆல் சார் சட்டம் தனியார் சட்டத்தை இரண்டு சட்டங்களாக நாங்கள் இங்கு பிரித்து நோக்குகின்றோம். முதலாவதாக ஆல் சார் சட்டம் இதை பர்சனல் லோ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இரண்டாவதாக ஆதனம் சார் சட்டம் அதாவது முஸ்லிம்களுடைய ஆதனங்கள் அவருடைய சொத்துக்களை எந்த அடிப்படையில் என்ன பங்கிட வேண்டும் என்பது தொடர்பாக இந்த நாட்டிலேயே முஸ்லிம்களுக்கு என்ற பிரத்யேகமான சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் வெறுமனே விவாகரத்தோடு மாத்திரம் தொடர்புபட்ட சட்டங்களையே நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம். இன்னும் அதிகமான சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றது. அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதில் நாங்கள் சில நேரங்களில் பொதுபோக்காக இருந்து வருகின்றோம் அல்லது அதை சம்பந்தமான அந்த சட்டங்கள் சம்பந்தமான விழிப்புணர்வு அது சம்பந்தமான அறிவின்மை காரணமாக அந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமலேயே செல்வதை நாங்கள் அவதானிக்கலாம். ஆத்மா சட்டத்தை பொறுத்தவரையிலே முதலாவதாக அதில் அடங்குகின்ற முக்கியமான விடயங்களில் முதலாவது விவாகம் ஆத்மா சட்டத்திலே அடங்குகின்ற முதலாவது அம்சங்களில் முதன்மையானது விவாகம். இரண்டாவது விவாகரத்து மூன்றாவது பராமரிப்பு. முஸ்லிம் ஆர்சா சட்டத்திலே முஸ்லிம்கள் பிரத்யேகமாக ஷரியா சட்டத்தினை எந்தெந்த விடயங்களில் பின்பற்றலாம் என்பதற்கான விதிமுறைகள் நெறிமுறைகள் மிக அளவாக இந்த சட்டத்திலே வகுக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக விவாகம், இரண்டாவதாக விவாகரத்து, மூன்றாவதாக பராமரிப்பு, நான்காவதாக நன்கொடை. இவர் ஒரு நன்கொடையை எவ்வாறு முஸ்லிம் சரியாவின் அடிப்படையில் கொடுக்கலாம் அதுவும் முஸ்லிம்கள் தங்களுடைய சரியாவின் அடிப்படையில் செயற்படுத்தக்கூடிய வாய்ப்பிருக்கின்றனர் நன்கொடை செய்வதற்கு. நான்காவதாக பருவமடைதல் என்றால் முஸ்லிம்களுடைய பருவமடைதலும்
ஏனைய சட்டங்களினுடைய பருவமடைதலை வித்தியாசம். முஸ்லிம்கள் சாதி மதுரப்பினால் ஆளப்படுகின்றார்கள். இலங்கையில் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் சாதி மதுரப்பினால் ஆளப்படுகின்றார்கள். எனவே அவர்கள் சாதி மதுரப்பின் அடிப்படையில் அவர்களுடைய பருவ வயதை தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தத்தெடுத்தல். தத்தெடுத்தல் என்ற இஸ்லாமிய சரியாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு தத்தெடுத்துக்கின்ற ஒரு மகனுக்கு அல்லது ஒரு மகளுக்கு எவ்வளவு எத்தனை வீதம் அவர்களுக்கு நன்கொடை வழங்க வேண்டும் என்பதும் இந்த இஸ்லாமிய சட்டத்திலே நெறிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக குழந்தைகள் பராமரிப்பு, இதுவும் இந்த இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் வருகின்ற முக்கியமான விடயம். அடுத்ததாக தடுக்கப்பட்ட திருமணம். ஒரு கணவன் ஒரே நேரத்தில் இரண்டு சகோதரிகளை திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஒரு திருமணத்துக்கு தடுக்க ஹராமாக விதிக்கப்பட்ட தடுக்கப்பட்ட திருமணங்களையும் இந்த சட்டம் நெறிப்படுத்துகின்றது. எனவே கிட்டத்தட்ட 7-8 விடயங்களை இந்த ஆழ்கார் சட்டத்துக்குள் நாங்கள் உட்படுத்தலாம். நாங்கள் வருமனே விவாகம் விவாகரத்தோடு மாத்திரம் எங்களுடைய சட்டங்களை சுருக்கிக் கொள்கின்றோம் என்ற உண்மையை நான் இந்த விடத்தில் கத்தறிந்த உலமாக்கள் அறிஞர்கள் பிரமுகர்கள் மத்தியில் விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இரண்டாவதாக ஆளுநர் சட்டம் பார்க்கிறோம். ஆளுநத்தை பொறுத்தவரையில் அல் குர்ஆனுடைய அதாவது வக்ஃப் சொத்துக்களை எவ்வாறு நாங்கள் நிர்வகிக்க வேண்டும், சொத்துக்களை மரணம் ஒரு மரண சாசனம் எழுதிவிட்டு சென்றாலோ மரண சாசனம் எழுதாமல் சென்றாலோ அந்த சொத்துக்கள் எவ்வாறு பிடிபட வேண்டும் என்ற ஆளுநர் சட்டங்களையும் கூட இந்த இஸ்லாமிய சரியாவின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் இந்த நாட்டிலும் வழங்கப்பட்டுள்ளது. உதாரணமாக ஒரு இஸ்லாமிய வாரிசு உரிமை சட்டத்திலே வாரிசுகளை வாரிசு உரிமை சட்டம் மூன்று அகற்றுகின்றது. முதலாவதாக அஸ்தாபுல் ஃபுரூத், இரண்டாவதாக அஸ்தபா, மூணாவதாக குல் அர்ஹாம். குல் அர்ஹாம் அதாவது அஸ்தாபுல் ஃபுரூத் என்று சொல்கின்ற பொழுது அல் குர்ஆனும் சுன்னாவும் பங்குகளை மிகவும் நிதர்சனமாக தெளிவாக வரையறுத்து இது இவர்களுக்கு இந்த அடிப்படையில் தான் பங்கு போகும் என்று குறிப்பிடுவதுதான் அஸ்தாபுல் ஃபுரூத். இரண்டாவதா அசபா. அசபா என்று சொல்கின்ற பொழுது அல் குர்ஆன் சுன்னாவும் மிக தெளிவாக வரையறுக்கப்படாத தெளிவாக சொல்லாத மையத்துக்கு நெருக்கமான ஆண் வாரிசளித்து செல்லக்கூடிய சொத்துக்கள். அடுத்தது ருல்லஹாம், இது ரெண்டிலே உட்படாத குடும்பத்தினோடு சார்ந்த சொத்துக்கள். எனவே இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த நாட்டில் இருக்கின்றது. இதை நாங்கள் சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கு தவறிவிடுகின்றோம். இன்றைய அதிகமான சட்டத்தரணிகளுக்கும் உலமாக்களுக்கும் மத்தியிலே இந்த வாரிசுரிமை சொத்துக்களை எவ்வாறு பிரிப்பது என்று கேட்டால் சில நேரங்களில் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சரியான முறையில் இந்த வாரிசுரிமை சொத்துக்கள் சம்பந்தமான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. அது நாங்கள் மாற்றமாக மேற்கத்திய சட்டங்களையும் பொது சட்டங்களையும் நாடி எங்களுடைய சொத்துக்களை பிரிக்க வேண்டிய மிக தேவை மிக பரிதாபகரமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹு தஆலா நீ கண்டிப்பாக சொல்கின்ற வாரிசுரிமை சட்டத்தை நாங்கள் மறந்து விடுகின்றோம். தில்க ஹுதூதுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய வரம்புகள் என்று சொல்கின்ற இந்த சட்டத்தை நாங்கள் மறந்து விடுகின்றோம். எனவே இந்த ஆளுநர் சட்டத்தை பொறுத்தவரையிலே முதலாவதாக மரண சாசனம் இன்றி இறப்பில் அவருடைய சொத்துக்கள் எவ்வாறு பங்கிடப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய சட்டத்தில் நாங்கள் நிர்வகித்துக் கொள்ளலாம், எங்களுடைய சட்டத்தின் அடிப்படையை தீர்த்துக் கொள்வதற்கான அதிகாரம் இந்த நாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக பிறப்பு மூலம் வரும் வாரிசுகளை வாரிசுகளுக்கு எவ்வாறு சொத்துக்களை பங்கிடுவது என்பது தொடர்பாக இந்த நாட்டிலே நாங்கள் சரிய அடிப்படையில் தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மூன்றாவதாக வாரிசுகளுடைய வகைகள் யார், என்னென்ன வாரிசுகளுக்கு எவ்வாறு இந்த சொத்துக்கள் பங்கிடப்பட வேண்டும் என்பதும் இந்த நாட்டிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக வக்ஃபு சொத்துக்கள் எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும். வக்ஃபு சொத்துக்களும் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் பிரத்யேகமான சட்டத்தின் அடிப்படையில் வக்ஃபு சொத்துக்களை நாங்கள் நிர்வகிக்கலாம். அதான் பள்ளிவாசலுக்கு வழங்கப்படுகின்ற சொத்துக்கள் எல்லாம் வக்ஃபு சொத்துக்களிலே வருகின்றது. அது முழுமையாக அது ட்ரஸ்ட் ஓர்டினன்ஸ் என்று இந்த மேற்கத்திய சட்டத்திலே ஒரு சட்டம் இருக்கின்றது. அது ஒத்த தொழில்தான் இந்த வக்ஃபு ஓர்டினன்ஸ். அது முஸ்லிம்களுக்கு பிரத்யேகமாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இந்த இரண்டு ஆழ்கார் சட்டத்தினையும் தனியார் சட்டத்தினையும் நடைமுறைப்படுத்துகின்ற இந்த முஸ்லிம் பிரதிநிதிகள் யார் என்ற கேள்வி. முதலாவதாக ஆர்கா சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான முழு அதிகாரம் காலியாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நான் சொன்ன அந்த ஏழு எட்டு விஷயங்களையும் காந்தியார் அவருடைய டிஸ்கிரிப்ஷன் அவருடைய தத்துவின் அடிப்படையிலே இதை மிக அழகாக நெறிப்படுத்தி மிக அழகாக தகுந்த தகுதி வாய்ந்த அறிஞர்களோடு ஆலோசனை செய்து இது சம்பந்தமாக தீர்ப்பளிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் இந்த சட்டத்திலே வழங்கப்பட்டுள்ளது. ஆவணம்பா சட்டத்தினை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்துவதற்கு வக்ஃப் சட்டம் அமைந்துள்ளது. நமக்கு தெரியும் வக்ஃப் போர்டு நாம சொல்லுகின்றோம். வக்ஃப் போர்டிலே ஒரு முஸ்லிம்களுடைய ஆதனம், பள்ளிவாசல் ஆதனம், தர்ம சொத்துக்கள் எவ்வாறு பங்கிடப்பட வேண்டும், எவ்வாறு நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான விளக்கங்கள், அது சம்பந்தமான நெறிமுறைகள், அது சம்பந்தமான ஆய்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. எனவே இரண்டு முஸ்லிம் சம்பந்தமான தனியார் சட்டத்தினையும் ஆதன சட்டத்தினையும் நிர்வகிக்கின்ற இரண்டு முக்கியமான மெஷினரி, அதாவது அந்த பொறிமுறைகளில் மிக தாத்திரமான பங்கை வகிக்கின்றவர் காந்தியார் ஆவார். அவருக்கு அதிகமான உரிமைகள் இந்த சட்டத்திலே வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த காந்தியார் அவர்கள் இந்த இஸ்லாமிய சரியாரை நெறிப்படுத்துகின்ற பொழுது எவ்வாறான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது தொடர்பாக 2011 ஆண்டு முஸ்லிம் காந்தி சட்டங்களை நாங்கள் அதனுடைய சட்ட புத்தகத்தின் அடிப்படையில் பொருள்கோடு செய்கின்ற பொழுது, இன்டர்பிரிட்டேஷன் செய்கின்ற பொழுது, காந்தியாருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை மிக அலசி ஆராய்ந்து ஒரு அறிக்கை ஒன்றையும் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். 1980 ஆண்டுக்கு பின்னர் காந்தி தொழில் என்பது மிகவும் சவால் வாய்ந்த ஒரு தொழிலாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் தாராளவாத பொருளாதார கொள்கையின் காரணமாக அதிகமான முஸ்லிம் பெண்கள் மத்திய கிழக்கை நோக்கி சென்றதும், அதன் விளைவாக ஏற்பட்ட திருமண குழப்பங்களும் திருமண சீர்கேடுகளும், அதன் விளைவாக ஏற்படுகின்ற சொத்து பற்றிய சிக்கல்களும் காரணமாக 80 ஆண்டுக்கு பின்னர் இந்த காந்தி நியமனம், காந்தி தொழிலை செய்கின்ற இந்த பணி மிகவும் சேலஞ்சபிள், மிகவும் போட்டியானதாக அல்லது சவால் மிக்கதாக மாறியிருக்கின்ற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த தற்போது நியமனம் பெற்றிருக்கின்ற காந்தி நீதிபதிகள் இந்த தொழிலை, இந்த பணியை, இந்த சேவையை மிகவும் சவாலோடு அதிக சிரத்தையுடன் உச்சக்கட்ட நிதானத்துடன் புத்திஜீவிகளுடன் ஆலோசனைகளுடன் சிறப்பாக செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும். எனவே அந்த முஸ்லிம் காலி நீதிபதிகளின் சட்டங்களை வரையறுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பணிகளை ஆய்வு செய்கின்ற அந்த குழு பின்வரும் விடயங்களை காந்தியார் அவர்கள் நீதிபதிகள் செயற்படுத்த வேண்டும் என்று ஒரு அறிக்கை சமர்ப்பித்தது. அதில் முதலாவதாக ஒரு காந்தியாக இருக்கின்ற, நீதிபதியாக இருக்கின்ற ஒரு காந்தி எந்த முஸ்லிம் விவாகரத்து அதனோடு தொடர்புபட்ட சட்டங்களை எந்த அடிப்படையில் எந்த நிலையில் ஆய்வு செய்து தீர்ப்புகள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் முதலாவதாக அவர்கள் சொன்னார்கள், பேசிக் சோர்சஸ், அதாவது அடிப்படையான அம்சங்கள், அடிப்படை தோற்றுவாய்கள், அது அல் குர்ஆன் அல் ஹதீஸ் சொன்னார். அல் குர்ஆன் அல் ஹதீஸ் இதன் முதலாவதாக ஒரு காலி தனக்கு முன்னால் ஆற்றுப்படுத்தப்படுகின்ற, தனக்கு முன்னால் முன்வைக்கப்படுகின்ற பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கான அடிப்படை மூலம், அடிப்படை தோற்றுவாய் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் என்று முன்மொழியப்பட்டது. இரண்டாவதாக சப் பேசிக் சோர்சஸ், அதாவது அல் குர்ஆனோடும் அல் ஹதீஸோடும் தொடர்புபட்ட வகையில் அதனோடு தொடர்புபட்ட, அதனோடு பக்க சார்பு, அதனோடு சேர்ந்து வருகின்ற, அதனோடு இயல்பாக இருக்கின்ற மற்ற அடிப்படை விடயங்கள் அவை அவர்கள் சொல்கின்ற பொழுது இவ்வாறு சொன்னார்கள். காந்தி அவர்கள் தங்களுக்கு முன்னால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை, தங்களுக்கு முன்னால் முன்வைக்கப்படுகின்ற பிரச்சனைகளை ஏகோபித்த முடிவின் அடிப்படையில் அவருடைய மற்ற மசூராக்களின் அல்லது மற்ற குழுவினரினுடைய ஆலோசனையின் அடிப்படையில் ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றலாம், ஏகோபித்தல். இதை நாங்கள் அரபு மொழியில் இஜ்மா என்று சொல்கின்றோம், ஆங்கிலத்தில் யுனானிமிட்டி டிசிஷன் சொல்வாங்க, ஏகோபித்து ஒரு முடிவுக்கு வருவார்கள். இதையும் காந்தியார் அவர்கள் செயற்படுத்துவதற்கான சகல அதிகாரங்களும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக ஒப்பீட்டின் அடிப்படையில் தீர்மானிக்கின்றது. டிசிஷன் பை கம்பரிஷன். ஒரு விடயத்தை பல விடயங்களோடு ஒப்பிட்டு நோக்கி அதனுடைய சாதக பாதகங்களை சரியாக அளந்து அளவீடு செய்து மதிப்பீடு செய்து எடுக்கின்ற தீர்மானங்கள் அரபு மொழியிலே கியாஸ் என்று சொல்கின்றோம். இதையும் இந்த பாவி அவர்கள் பயன்படுத்தலாம் என்று அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக சட்டத்தின் அடிப்படையில் மிக நெருக்கமான மிக பொருத்தமான விடயங்களை தேடுதல். அல்குர்ஆன் ஹதீஸ் போன்ற நிலையங்களிலே மிக பொருத்த பிரச்சனைக்குரிய பொருத்தமான விடயங்களை தேடி கண்டுபிடித்தல். இதுக்கும் சட்டத்திலே இவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதை அரபிலே சிஹிஸ்தான் என்று சொல்வார்கள். நான்காவதாக ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது தனது அறிவை பயன்படுத்தி ஏனைய குழுவினருடைய ஆலோசனையுடன் ஒரு முடிவுக்கு வருதல். இதை அரபு மொழியிலே இஜித்திஹாத் என்று சொல்வார்கள். இதுக்கும் காவியாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பல சட்டங்களுக்கு மத்தியில் ஒரு ஏகோபித்த முடிவுக்கு வருதல். பல சட்டங்கள் இருக்கின்ற பொழுது எந்த சட்டம் எனக்கு பொருத்தம், எதை நாங்கள் அவுளவியா முன்னுரிமைப்படுத்தலாம் என்பது தொடர்பாக ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருதல். அதுவும் அந்த அதிகாரமும் காவியாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதை அரபு மொழியிலே இஸ்திஸ்ஹாப் என்று சொல்வார்கள். இவ்வளவு அதிகாரம் இது மட்டுமல்ல, இன்னும் ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு பிரச்சனை ஆற்றுப்படுத்தப்படுகின்ற பொழுது சமூக நலனை கருத்தில் கொண்டு பிரச்சனைக்கான முடிவினை கொள்வார்கள். அந்த சமூகத்திலே இருக்கின்ற நலன், இந்த சமூகத்திலே இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்த்துக் கொள்ளலாம், இந்த பிரச்சனை சமூக ரீதியாக தீர்க்காவிட்டால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் போன்ற விடயங்களை சரியாக அலசி ஆராய்ந்து அதன் அடிப்படையில் முடிவுக்கு வருதல். இதை அரபுலே மஸ்லஹா முஸ்தலான் சொல்வார்கள். சமூக நலனை அடிப்படையாக வைத்து முடிவுக்கு வருதல். இவ்வளவு விடயங்களையும் ஒரு காவியார் தனது அதிகார வரம்புக்குட்பட்ட வகையில் பயன்படுத்துவதற்கான சகல அதிகாரங்களும் இந்த நாட்டிலே காவியாக பணியாற்றுகின்ற கடமையாற்றுகின்ற ஒரு காவிக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற உண்மையை பெரும்பாலான சகோதரர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். இது நிச்சயமாக இந்த விடயத்தினை அறிய வேண்டிய தேவை இருக்கின்றது என்ற உண்மையை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இரண்டாவதாக மேற்கத்திய சட்டங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மேற்கத்திய சட்டங்கள் பிரச்சனைகள் உருவாகின்ற பொழுது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாகத்தான் சட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் ஒரு பிரச்சனைக்கான தீர்வுகள் இவ்வாறுதான் ஏற்படும் என்ற அடிப்படையிலே சில இஜ்திஹாத் இவ்வாறான விடயங்களுக்கு இடம் கொடுத்து விட்டு பேசிக்கான சட்டங்கள் அடிப்படையான சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் இன்று மேற்கத்திய சட்டங்களிலே பராமரிப்பு சம்பந்தமான சட்டங்களை மெயின்டெனன்ஸ் ஆக்ட் என்று சொல்லி பராமரிப்பு சட்டம் மிக அண்மையில் கொண்டு வரப்பட்ட சட்டம். குடும்ப வன்முறைகள் தலைநூக்கி எழுகின்ற பொழுது குடும்ப வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கான சட்டம் ஒன்றின் தேவை இந்த நாட்டிலே உணரப்பட்டது. இந்தியாவில் ஏனைய நாடுகள் இருக்கின்ற உடனடியாக ஒரு சட்டம் ஒன்றை கொண்டு வந்தார்கள். பிரிவென்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், குடும்ப வன்முறையை தடுப்பதற்கான சட்டம். இந்த இரண்டு சட்டங்களும் இஸ்லாமிய சட்டத்துக்குள் வந்திருக்கின்றன. குடும்ப வன்முறையை எவ்வாறு தவிர்க்க முடியும்? மதிப்புக்குரிய மௌலவி எம்எச்எம் புகாரி அவர்கள் பலாஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் போதை வத்து பாவனை மிகவும் தாராளமாக காணப்படுகின்றது. இது மேற்கத்திய சட்டத்திலே வேறொரு சட்டத்திலிருந்து கொண்டு வருவார்கள். ஆனால் இஸ்லாமிய சட்டத்திலே இந்த விடயங்களையும் ஒரு காவியார் என்ன தலையிட்டு இதை தீர்ப்பதற்கான வழிவகைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை உட்கடையாக நாங்கள் விளைவு கொள்ளக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. உட்கடையாகவேதான் செய்யலாம், வெளிப்படையாக அதுக்கான சட்டங்கள் இல்லாவிட்டாலும் உட்கடையாக இந்த சட்டங்களை ஒரு காவி அமுல்படுத்தலாம் என்ற உண்மையை நாங்கள் விளைவு சொல்ல வந்தோம். இரண்டாவதாக நாங்கள் எதிர்நோக்குகின்ற சில விடயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கின்றேன். முதலாவதாக மஹர் என்ற விஷயம். இந்த மஹர் என்பது இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு நன்கொடை. இந்த மஹர் 40 முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தின் 47வது பிரிவு முஸ்லீம்களுடைய விடயத்திலே திருமண விடயத்திலே மஹர் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும், மஹர் கொடுக்கப்படாத பட்சத்தில் அந்த பெண்ணை பிரிக்கின்ற உரிமைகள் என்ன, மஹரை பெறாத பட்சத்தில் காலியார் அதில் தலையிட்டு அந்த மாரை எவ்வாறு பெற்றுக் கொள்ள முடியும் என்பதையும் இந்த சட்டத்தினுடைய ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. உதாரணமாக மகரை கொடுக்க தவறுகின்ற ஒரு கணவனுடன் மனைவி வாழ்வதற்கு மறுக்கக்கூடிய உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தில் மகரை கொடுக்க தவறினால் மறுத்தால் அல்லது திருமணத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு மறுக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு அந்த மறுக்கின்ற காலத்தில் கணவன் மனைவிக்கு பராமரிப்பு செலவு செலுத்த வேண்டும். நவீன சட்டத்திலே திருமண முஸ்லிம் விவாத சட்டத்திலே கட்டாயம் பராமரிப்பு செலவு செலுத்த வேண்டும். பாலம் மறுக்கவில்லை அல்லது படுக்கையை தன்னோடு பகிர்ந்து கொள்ளவில்லை என்பதற்காக பராமரிப்பு செலவை மறக்க முடியாது, அதை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் ஏற்பாடு செய்கின்றது. அடுத்தது மனைவி மகர் வழங்க மறுத்தால் உடனடியாக சட்டத்திலே அவள் நீதிமன்றம் சென்று வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்ற அதிகாரமும் என்ற தத்துவமும் ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் மகர் விடயத்திலே அதிகமான பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மகர் மிகவும் குறைவு. சில நேரங்களில் மகர் கொடுப்பதாமலேயே திருமணங்கள் முடிக்கக்கூடிய சில வழக்குகளும் வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் வைத்து தான் இந்த முடிவுகளுக்கு வந்திருக்கின்றார்கள். மகரை பெறாத மனைவிமார் அதை பெற்றுக் கொள்வதற்காக காவலியாருடைய அனுமதியுடன் அவருடைய அங்கீகாரத்துடன் நீதிமன்றத்துக்கு சென்று மகரை பெற்றுக் கொள்வதற்கான அதிகாரமும் பெண்ணுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக திருமணம் விவாகரத்து சட்டத்தில் 47(1)(a) என்ற பிரிவில் ஒரு மகர் கொடுப்பதாத பட்சத்தில் ஒரு பெண்ணுக்குரிய வழக்கு தொடர்வதற்கான அதிகாரம் என்ன என்பதை பற்றி சொல்கின்றது. இரண்டாவதாக சொல்கின்றது காவலியார் இந்த விடயத்திலே இவ்வாறான தத்துணிவான அதிகாரங்களை பெற்றிருக்கின்றார். இந்த பெண்ணுடைய மறுக்கப்பட்ட மகரை பெற்றுக் கொள்வதற்கு காவலியார் பிரயோகிக்க வேண்டிய சட்டங்கள் என்ன என்பதை தெளிவாக அந்த 47(1)(a) சொல்கின்றது. அடுத்ததாக இந்த மாரை பொறுத்த வரையில் திருமணம் நிலைபேறாக இருக்கின்ற டியூரிங் தி சப்சிஸ்டன்ஸ் ஆஃப் மேரேஜ், திருமணம் நிலைபேறாக இருக்கின்ற காலத்துக்குள் மனைவி மாரை பெற்றுக் கொள்ள முடியும், அதுக்காக வளர்க்கவும் முடியும். திருமணம் குலைந்து பின்னர் 3 வருடத்துக்குள் மனைவி மாருக்காக வளர்க்கிட முடியும் என்று சொல்கின்றது. திருமணம் குறைந்து விட்டால் மார் கொடுப்படவில்லை என்றால் 3 வருடத்துக்குள் ஆஃப்டர் தி டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் 3 வருடத்துக்குள் திருமணம் மாரை கோரி வழக்கு தொடர முடியும் என்று இந்த சட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக மாரை தீர்மானிக்கின்ற விஷயத்திலும் கூட திருமணம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த பதிவு புத்தகத்திலே குறிப்பிடப்படுகின்ற தொகை மார் தொகையாக அழைக்கப்படும். இரண்டாவதாக மார் தொகை தெளிவில்லாது இருந்தால் சந்தேகத்தின் அடிப்படையில் இருந்தால் அதை தீர்மானிக்கின்ற அதிகாரம் காலிக்கு வழங்கப்பட்டுள்ளது. சில நேரங்களில் மார் குறிப்பிடப்படாமல் இருக்கும், தெளிவில்லாமல் இருக்கும், சந்தேகமா இருக்கும். எனவே அந்த மார் தொகையை தீர்மானிக்கின்ற அதிகாரம் காலிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மகரை தீர்மானிக்கின்ற விடயத்தில் காவலியார் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளையும் இந்த சட்டம் சொல்கின்றது. எவ்வாறான நடைமுறைகளை காவலியார் கவனத்தில் எடுத்து பெண்களுக்கான மகர் கொடுபடாத மகரை பெற்றுக் கொடுக்க முடியும் அளவிட்டு கொடுக்க முடியும் என்ற தெளிவையும் இந்த சட்டம் சொல்கின்றது. முதலாவதாக மனைவி தாப்பனாருடைய அங்கத்தை பார்க்க வேண்டும். மகரை தீர்மானிக்கின்ற விடயத்தில் மனைவி அதாவது பெண்ணுடைய தாப்பனாருடைய அங்கத்தை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக மனைவியின் வயதை பார்க்க வேண்டும். மூன்றாவதாக பொருளாதார நிலையை பார்க்க வேண்டும். நான்காவதாக அந்த பெண்ணுடைய அறிவு தரத்தை பார்க்கலாம். ஐந்தாவதாக அந்த பெண்ணுடைய உலுக்க நடத்தையை பார்க்கலாம். ஆறாவது அந்த பெண்ணுடைய உலக தகமைகள் அதாவது கல்வி தகமைகளை பார்த்து இந்த மகரை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் இந்த காலைக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது கைக்கூலி என்ற விடயம். உண்மையிலே கைக்கூலி என்ற விடயம் அடிப்படையில் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விடயம். அது துரதிருஷ்டவசமாக எமது விவாகரத்து சட்டத்திலே உட்புகுத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு உறுப்பு என்று சொல்வதை விட அந்நிய கலாச்சாரத்திலே இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட ஒரு சட்டமாகும். இந்த கைக்கூலி சம்பந்தமாகவும் இந்த சட்டத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக கைக்கூலி என்பது இஸ்லாமிய சரியாவில் இல்லாத ஒரு விடயம். தவறுகளாக அல்லது நடைமுறையில் இருக்கின்ற கைக்கூலி வழங்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த கைக்கூலி என்பது கணவனுடைய சொத்தல்ல, இட் இஸ் எ ட்ரஸ்ட், அது ஒரு ஒரு நம்பிக்கை சொத்து. கணவனிடம் மனைவி எந்த நேரம் அதை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். அது தராத போது வழக்கும் கூட வழக்கிட்டு வழக்கு தாக்கல் செய்து அந்த சொத்தை பெற்றுக் கொள்ளலாம். அது திருமணத்தின் பின்னராக இருந்தாலும் சரிதான், திருமணம் நிலைநிறாக இருக்கின்ற காலத்திலாயும் சரி, மனைவிக்கு பெண் வீட்டால் கொடுத்த அந்த கைக்கூலி என்ற இஸ்லாமிய நடைமுறை இல்லாத அந்த சொத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது கணவனுக்குரிய சொத்தல்ல, அது மனைவிக்குரிய எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி, அவனுக்குரிய தனிப்பட்ட பிரத்யேகமான சொத்து என்று இந்த சட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே கைக்கூலியை கொடுத்து விட்டு தலாத்து தலாத்து சொல்லி பிரிந்து செல்கின்ற கணவன்மார்களுக்கு எதிராக மனைவிமார்கள் வளர்த்துட்டு அந்த கைக்கூலியாக கொடுத்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கு விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்ததாக பராமரிப்பு சம்பந்தமான சட்டத்தை சில விடயங்களை சொல்லலாம் நினைக்கின்றேன். முதலாவதாக பராமரிக்கின்ற விடயத்திலே, மனைவியை பராமரிக்கின்ற பொழுது கணவன் மூன்று கடப்பாடுகளை பெற்றிருக்கின்றார். முதலாவதாக உணவு, இரண்டாவதாக அவருடைய உடை, மூன்றாவதாக அவருடைய உறையுள், அவருடன் சேர்ந்து இன்னும் ஒரு விடயம், அவனுக்கு தேவையான அவசியமான பொருட்கள். நடைமுறையிலே ஒரு பெண்ணுக்கு தேவையான விடயங்கள் இருக்கலாம், அவள் அவசியமாக அவளுடைய பெற்றோர்கள் மத்தியிலே இருக்கின்ற பொழுது அவள் அவசியமாக வாங்குகின்ற பாவிக்கின்ற பொருட்களாக இருக்கலாம், அந்த பொருட்களும் கணவன் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த மனைவிக்குரிய பராமரிப்பு சட்டத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக 47(1) என்ற பிரிவிலே, மனைவி குழந்தை பருவத்தாக காத்திருக்கின்ற பொழுது அவருக்கு அவளுக்கு பிரத்யேகமான சில செலவுகள் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகின்றது. இதை நாங்கள் லையிங் இன் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். அந்த சட்டம் மனைவி குழந்தை பருவதற்கு பிறப்பவர்கள் ஏற்படுகின்ற காலத்திலிருந்து மனைவி குழந்தையை பெற்று இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகின்ற வரை அந்த செலவு மதிப்பிடப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். அந்த லையிங் இன் எக்ஸ்பென்சஸ் என்ற அந்த செலவை பெற்றுக் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் இந்த காவலியாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது பிரத்யேகமான ஒரு செலவு. கணவன் சில நேரங்கள் பிள்ளை பேர் நிறைவேறுவதற்கு முதல் திரும்பி சென்றிருக்கலாம். எனவே அந்த பிள்ளை பேரே லேபத்தை, அந்த பிள்ளை பிறப்பாளர்கள் ஏற்பட்டதிலிருந்து அவள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகின்ற வரையில் அவள் மருத்துவ வசதி, அந்த கன்சல்டேஷன் சொல்லுகின்ற அவள் வைத்தியரை சென்று பார்க்கின்ற அந்த செலவுகள், ஏனைய செலவுகள் போன்ற பல செலவுகள் அவளுக்கு ஏற்படலாம். அதை சரியாக கணக்கிட்டு அதை பிரத்யேகமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய பெற்றுக் கொடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த சாதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது மனைவியுடைய பராமரிப்பு செலவை தீர்மானிப்பதில் அவருடைய உழைப்பு எவ்வித செல்வாக்கையும் செலுத்தாரு. அவருடைய உழைப்பு வேறு, கலையுடைய உழைப்பு வேறு. அவள் கோடீஸ்வரியாக இருக்கலாம், அதே போல சொத்துக்களுக்கு அவர் சீமாத்தியாக இருக்கலாம். எனவே அவருடைய சொத்துக்கள் எதுவும் மனைவியுடைய பராமரிப்பு செலவில் செல்வாக்கு செலுத்தாது என்று சட்டம் தெளிவாக சொல்கின்றது. அடுத்ததாக இறுதியாக முக்கியமான விடயம்தான் பிள்ளைகளை பராமரித்தல். பிள்ளைகளுக்கான பராமரிப்பு செலவை எவ்வாறு தீர்மானித்தல்? முதலாவதாக பிள்ளைகளுடைய பராமரிப்பு செலவை தீர்மானிப்பதில் முதலாவது பாத்திரம், முதலாவது முக்கியமான பொறுப்பு காப்பாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மனைவி எவ்வித மசூலியா எவ்வித பொறுப்புகளையும் ஏற்க வேண்டிய தேவையில்லை. முழுமையாக கணவன் தான் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய முழு பொறுப்பும் கணவனுக்கு இருக்கின்றது. பெண் குழந்தையாக இருந்தால் திருமணம் முடியும் வரை, திருமணம் முடித்து கொடுக்கும் வரை தந்தை பெண்களை பெண்களுக்கான முழு பராமரிப்பு செலவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண் குழந்தையாக இருந்தால் பருவ உறவை அடையும் வரை அந்த முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அவர் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற ஒரு மாணவனாக இருந்தால் அதுவும் அவர் தங்கி வாழ்வோர் என்ற அடிப்படையில் அவரும் அவரையும் அவருக்கான செலவையும் காப்பல் பொறுப்படுத்தி செய்ய வேண்டும் என்ற உண்மை இந்த சட்டம் இந்த பராமரிப்பு செலவு தொடர்பிலே விளக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பராமரிப்பை தீர்மானிக்கின்ற விடயத்திலே காப்பலுடைய வருமானம் அவதானிக்கப்பட வேண்டும், அவருடைய பிள்ளைகளுடைய தேவையும் கட்டாயம் கவனிக்கப்பட வேண்டும் என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக குழந்தை பராமரிக்கும் போது அவர்களின் நலன்களை கவனிக்கின்ற விடயம் மிக முக்கியமாக, ஒரு குழந்தை கல்வி இறக்கின்ற போது ஏற்படுகின்ற செலவுகள், அது மார்க்க கல்வியாக இருக்கலாம் அல்லது இலௌகிக கல்வியாக இருக்கலாம், எந்த கல்வியாக இருந்தாலும் குழந்தையுடைய நலன் விடயத்திலே பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்ட், குழந்தையுடைய நலன் விடயத்திலே மிக கவனமாக தீர்க்கின்ற தீர்மானம் எடுக்கின்ற அதிகாரம் இந்த நாட்டிலே காளியார் அவருடைய சட்டத்தை இஜித்தியாவின் அடிப்படையிலே பிரயோகிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த காவியாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த அதிகாரங்கள் மிகவும் வியாபித்த தன்மை கொண்டவை, பரந்தவை. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்களில் பெரும்பான்மையான பெண்கள் மத்தக்கிழப்பு நீதவா நீதிமன்றத்திலே அல்ல ஏனைய பிரதேசங்களில் அமைந்திருக்கின்ற நீதவா நீதிமன்றங்களிலே வந்து அங்கு நாட்கணக்காக காத்திருந்து கணவனத்தில் பெறுகின்ற அந்த பராமரிப்பு செலவினை நீதிவானுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் அவருடைய அதிகாரத்தின் மூலம் பெற்று செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் இஸ்லாமிய பெண்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த விவாகரத்து சட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் பெண்கள் முஸ்லிம் பெண்கள் அவ்வாறான நீதிமன்றங்களை நாடி செல்லக்கூடாது, அவர்கள் மிகவும் கண்ணியமானவர்கள், அவருடைய மானம் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்கள் அந்நிய ஆண்களை அவர்களை கர்சிக்க கூடாது, அவ்வாறான இரண்டு கலப்பு கலப்பு ஆண் பெண்கள் கலக்கின்ற சூழ்நிலையை அவர்கள் சங்கமிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் இதை துஷ்பிரயோகம் செய்கின்றோம். சரியான முறையில் இந்த சட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது பெண்கள் அந்த நீதிமன்றத்தை நாடி செல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அவர்கள் இங்கே அவருடைய பராமரிப்பிலே பெற்றுக் கொள்ள முடியும். அதற்கு காவியார் அவர்கள் மிகவும் உறுதுணையாக இருந்து அவருடைய முழு அதிகாரத்தினையும் பயன்படுத்தி பெண்களை அங்கு அனுப்பாமல் இங்கு அந்த காவியாருடைய மேற்பார்வையுங்கள் அவருடைய அனுசரணையுங்கள் இதை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற உண்மையை நாங்கள் விலை கொள்ள அங்கு போய் காத்திருந்து சில நேரங்களில் பெண்கள் விஷயம் ஒரு விடயங்களும் தெரியாமல் சட்ட விடயங்கள் ஒன்றும் தெரியாமல் சில நேரங்களில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த கொடுப்பாகக்கூடிய கணக்கும் தெரியாமல் அல்லோட கல்லோடப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறான பிரச்சனைகளை சித்தியாக இனங்கண்டு முஸ்லீம் சட்டத்தை சித்தியான முறையில் நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுதோ அதிகமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். ஏனென்றால் இன்று எங்களுடைய இந்த மாற்ற சட்டத்தை நாங்கள் பின்பற்றுவதற்கு தயங்குவோமாயின் அல்லது பொதுபோக்காக இருப்போமாயின் நவீன காலத்தில் உருவாகியிருக்கின்ற இந்த பௌத்த தீவிரவாத சிந்தனையின் மூலம் இந்த காவியார் சட்டங்கள் ஆற்றப்பட வேண்டும், முஸ்லிம்களுக்கான பிரத்யேக சட்டங்கள் தேவையில்லை, முஸ்லிம்கள் பொது சட்டத்தின் ஆளப்பட வேண்டும் என்ற கோஷங்கள் எழுப்பப்படுகின்ற வேளையிலே நாங்கள் இதில் பொதுபோக்காக இருந்தோம் என்றால் நிச்சயமாக இதில் நாங்கள் எதிர்காலத்திலே இந்த சட்டங்களை இந்த நாட்டினுடைய நலன் கருதி இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்ற உண்மையை விலகிக் கொள்ளவும். இறுதியாக நான் முடித்துள்ள விடயம், இது ஒரு அமானிதம். இந்த காவிரி நியமனம் என்பது அமானிதம். அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் கட்டுப்படுகின்ற விடயம், இஸ்லாமிய ஷரியாவை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பு. சூரத்துல் அஹ்காம் 72வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இன்ன அரல்னா அல ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால் ஃபபைன யஹ்மில்னஹா வஅஸ்ஃபக்னா மின்ஹா வஹமலஹல் இன்ஸான். நிச்சயமாக நாங்கள் வானங்கள் பூமிகள் மலைகளுக்கு எங்களுடைய அமானத்தை நாங்கள் எடுத்து காட்டினோம். அல் குர்ஆன் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அழகான சொல்லை பயன்படுத்த அரல என்ற சொல்லுக்கு நாங்கள் காமஸ் டிக்ஷனரி எடுத்து பார்க்கின்ற பொழுது தூக்கி காட்டுதல் வேறுமா வேணாதா என்று கேட்டல் நவீன சட்டத்திலே கொடைமுனைவு ஏற்பு என்று பயன்படுத்துகிறார்கள். ஏன் இந்த அவற்றை நான் சொல்லாமல் அவர்கள் அறவ என்று சொல்லுகின்றான். நாங்கள் தூக்கி காட்டினோம், இதோ நீங்க கொண்ட பொறுப்பை நீங்க சுமந்து கொள்வீர்களா? ஹமலகன் இன்சான், மனிதன் சுமந்து கொண்டான். இன்னொரு கால லலூமன் ஜஹூலா. இதை எல்லாம் தெளிவாக சொல்கின்றான். எனவே இது ஒரு அமானிதம். இந்த அடிப்படையில் இந்த பணியினை செயற்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த தற்போது காலியாக நியமனம் பெற்றிருக்கின்ற எங்களது சகோதரர் அல்ஹாஜ் அலியார் அவர்களுக்கு ஆரோக்கியத்தினையும் ஆளுமையினையும் அறிவையும் அவரோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய நல்ல ஒரு ஒரு ஆலோசனை சபையை வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த ஜமியத் உலமா நிர்வாகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.